الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسككم النار وما لكم من دون الله من اولياء ثم لا تنصرون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹு தஆலாவுடைய பெயர்நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அண்ட சராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் வேதங்களையும் அனுப்பி வைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நிலைநிறுத்துவதற்காக யாரெல்லாம் இந்த உலகத்திலே தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் திறமைகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்றவர்களாக இந்த மஸ்ஜிதிலே குழுமி இருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் படைத்தது மாத்திரமல்ல மிகவும் கவனமாக நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்தில் படைத்து எங்களுக்கு இரண்டு வகையான விஷயங்களை தந்திருக்கிறான். அதில் ஒன்று மிருகங்களுக்கு கூட தரப்படாத பகுத்தறிவு, இரண்டாவது அவன் விசேஷமாக நபிமார்களையெல்லாம் அனுப்பி வஹியாக தந்திருக்கின்ற வழிகாட்டல். ஒன்று அக்கல் என்று நாங்கள் சொல்வோம், மற்றதற்கு நாங்கள் வஹி என்று சொல்வோம். அல்லாஹு தஆலா வஹியை வழிகாட்டலை கொடுத்து நபிமார்களை அனுப்பினான். நாங்கள் எல்லோரும் திருந்தி வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு. இரண்டாவது மிருகங்களுக்கு வழங்கப்படாத அந்த பகுத்தறிவை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆறாவது அறிவு என்று நாங்கள் சொல்வோம். நல்லது எது கெட்டது எது என்று பகுத்து பிரித்து பார்த்து விளங்கி செயல்படக்கூடிய அந்த தன்மையை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த இரண்டு விஷயங்களும் மிருகங்களுக்கோ ஏனைய படைப்பினங்களுக்கோ கொடுக்கப்படாத விஷயங்கள். இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா ஏன் தந்தான் என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே அவன் சொன்ன பிரகாரம் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு அவன் சொன்ன பிரகாரம் தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவன் எத்தனையோ கடமைகளை எங்கள் மீது சுமத்தி இருக்கிறான். ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மிருகத்தினுடைய வாழ்க்கைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. காரணம், மனிதன் பல கடமைகளை சுமந்தவனாக இருக்கிறான், பல பொறுப்புகளை சுமந்தவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானிதங்களை பொறுப்புகளை அதனை எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே மனித வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, ஒரு கேலிக்கூத்து அல்ல. பிறந்தது முதல் அவனுக்கு பிராயம் திரையும் காலம் முதல் அவன் மௌத்தாகும் வரைக்கும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான பொறுப்புகளை மனிதன் மீது சுமத்தி இருக்கிறான். அந்த சுமத்தி இருக்கின்ற பொறுப்புகளுக்கு நாங்கள் அமானிதங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த அமானிதங்களை மிகச்சரியாக தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த அமானிதங்களை உரிய முறையில் நிறைவேற்றுவது என்பதும் ஒரு மனிதனுடைய பொறுப்பாக இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்புகள் சம்பந்தமாகவும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மௌத் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணை கடுமையாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு சுவர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிவிட்டு தானா இந்த உலகத்திலிருந்து போகின்றேன் என்று அடிக்கடி நாங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு கணவன் பொறுப்புதாரி, ஒரு பாடசாலையிலே அதிபராக இருக்கின்ற ஒரு ஆசிரியர் பொறுப்புதாரி, ஒரு பள்ளி வாயிலே நிர்வாகியாக இருக்கின்ற ஒரு நிர்வாகி பொறுப்புதாரி, ஒரு பிரதேச செயலாளர் ஒரு பொறுப்புதாரி, பிரதேச சபை அங்கத்தவர், ஒரு மாகாண சபை அங்கத்தவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் என்றெல்லாம் என்ன என்ன பொறுப்புகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் சுவர்க்கத்துக்கு போகலாம், எப்படி செய்தால் நரகத்துக்கு போவீர்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக எங்களுடைய மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொறுப்புகள், கடமைகள், இவையெல்லாம் நாங்கள் சுமந்திருக்கின்ற முக்கியமான அம்சங்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அஸ்லையும் தந்திருக்கிறான், அவனுடைய வஹீ என்ற வழிகாட்டல்களையும் தந்திருக்கிறான். இவற்றையெல்லாம் சரியாக நிறைவேற்றினோமா என்று பார்ப்பதற்கு. அத்தகைய பொறுப்புகளிலே முதலாவது பொறுப்பு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது. அல்லாஹு தஆலாவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய நபிமார்களையும் கியாமத்தையும் இப்படியெல்லாம் விசுவாசம் கொள்ள வேண்டிய அம்சங்களை எல்லாம் சரியாக விசுவாசம் கொள்வது என்பது முதலாவது பொறுப்பு. இரண்டாவது பொறுப்பு, நாங்கள் அவனுக்கு மாத்திரமே வழிபாடு செய்ய வேண்டும், வணக்கம் செய்ய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், வேறு யாரையும் இறைவனாக ஏற்று வேறு யாருக்கும் சிரம் பணியக்கூடாது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், எங்களுடைய வாழ்க்கையிலே பண்பாடுகளை, கேரக்டர்ஸ் எனப்படக்கூடிய அந்த பண்பாடுகளை எமது வாழ்க்கையிலே ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறோமா என்று பார்க்கிறான். மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம், எமது குடும்ப வாழ்க்கையிலே, எமது சமூக வாழ்க்கையிலே, எமது பொருளாதார வாழ்க்கையிலே, எமது அரசியல் வாழ்க்கையிலே அவன் சொன்னது பிரகாரம், அவனுடைய நபி கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிரகாரம் தான் நாம் நடந்து கொள்கிறோம் என்று பார்க்கிறான். அந்த ஒவ்வொரு துறையிலும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கடமைகளை தந்திருக்கிறான், பொறுப்புகளை தந்திருக்கிறான். சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்று அவன் அணு அணுவாக பரிசீலிப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யாரெல்லாம் ஒரு கடுகு பிரமாணமான அளவு, அணுப்பிரமாணமான அளவு நன்மை செய்கிறார்களோ அதனையும் கண்டுகொள்வார்கள், யாரெல்லாம் ஒரு அணுப்பிரமாணமான அளவு தீமை செய்கிறார்களோ அதனையும் கண்டுகொள்வார்கள் என்று சொல்கிறான். அந்த வகையில் ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும் வணக்கங்களை செய்தால் மாத்திரம் போதாது, அஹ்லாக்குகளோடு பண்பாடுகளோடு வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அது அரசியலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பக்கத்து வீட்டாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எல்லா துறைகளிலும் அக்கு வேறு ஆணி வேறாக அல்லாஹ்வை பயந்து அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப வாழ்வது என்பது ஒரு முஸ்லிமுடைய கடப்பாடாக இருக்கிறது. நான் தொழுவேன் அல்லாஹ்வுக்கு, எனது அரசியலை நான் நினைத்தது போன்று செய்து கொள்வேன் என்று ஒரு மனிதன் சொன்னால், நான் நோன்பு பிடிப்பேன், நான் வட்டி வாங்குவேன், அல்லது நான் கலப்படம் செய்வேன், ஏமாற்றுவேன் என்று ஒரு மனிதன் சொன்னால், அவன் இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து கொள்ளவில்லை. இஸ்லாத்தை எடுப்பதாக இருந்தால் பூரணமாக எடுக்க வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் பூரணமாகவே இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும். உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழைந்து விடுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தூரமான ஒரு விஷயம் அல்ல, அது இஸ்லாத்தின் அடிப்படைகளோடு தொடர்பான ஒரு விஷயம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கான சிறந்த ஒரு களமாக இருக்கிறது. உலகத்திலே இருந்து பாவங்களை இல்லாமல் செய்வதற்கும் அட்டூழியத்தையும் அக்கிரமத்தையும் இல்லாமல் செய்வதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் சுபீட்சமான ஒரு பொருளாதார ஒழுங்கை உலகத்துக்கு அறிமுகம் செய்வதற்கும் நல்லதொரு களமாகவும் நல்லதொரு துறையாகவும் அரசியல் இருக்கிறது. எனவேதான் எமது முன்னோர்களான நபிமார்கள் அரசியலோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட வரலாற்றை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த இரண்டு பேருடைய வரலாறும் குர்ஆனிலே மிகவும் விரிவாக பிரஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த இரண்டு பேருக்கும் அல்லாஹு தஆலா பூமியிலே மிகப்பெரிய வளங்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜிங்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை தருவாயாக, உலகத்தில் இருக்கின்ற யாருக்கும் தேவைப்படாத ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயாக என்று கேட்கிறார்கள். உலகத்தின் மீது கொண்ட ஆசையினால் அல்ல, ஆட்சியை கட்டிப்பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தை சுரண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும், ஈமானை பரப்ப வேண்டும், தொழுகையை ஸ்தாபிக்க வேண்டும், மற்ற மனிதர்களுடைய நலன்களிலே அக்கறை காட்ட வேண்டும் என்ற உயர்ந்த தூய்மையான குறிக்கோளோடு அரசியலை தனக்கு தரும்படி கேட்கிறார்கள், அதிகாரத்தை தரும்படி கேட்கிறார்கள். மிக சிறந்த முன்மாதிரியான ஒரு ஆட்சியாளராக நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனிலே கண்டுகொள்கிறோம். பல்கீஸ் எனப்படக்கூடிய ஒரு ஆட்சியாளர் யமன் பிரதேசத்திலே காணப்படுகிறார். ஒரு பெண் ஆட்சியாளர், சூரியனை வணங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அவருடைய சிம்மாசனத்தையும் சேர்த்து, அந்த ஆட்சியாளரையும் சேர்த்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது இருக்கின்ற ஷாம் சிரியா பிரதேசத்துக்கு எடுத்து வருகிறார்கள் என்றால் அது எதற்காக? உலகத்திலே இருந்து சிறுக்கையும் குஃபரையும் ஒழிக்க வேண்டும், அநியாயக்கார ஆட்சியாளர்களுடைய தலைமைகளை இல்லாமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியை கேட்டிருக்கிறார்கள், பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஆட்சியாளராக, ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பாளராக, பொறுப்புதாரியாக இருந்தார்கள். ஃபிரௌனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவன் எவ்வளவு தூரம் அக்கிரமம் செய்தான், பனு இஸ்ரவேலர்கள் எனப்படுகின்ற அந்த யூதர்களை, அவன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து பெண் பிள்ளைகளை மாத்திரம் வாழ வைத்தான். தனக்கு எதிராக எதிர்காலத்திலே ஒருவர் தோற்றம் பெறுவார் என்று அவனுடைய சூனியக்காரர்கள் சொன்னதன் விளைவாக அவன் என்ன செய்தான்? படு மோசமான துன்பங்களை பனு இஸ்ரவேலர்களுக்கு விளைவித்தான். இப்போது அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். இந்த ஃபிரௌன், இன்னஹு தகா, அவன் அத்துமீறி விட்டான். என்னை தவிர வேறு யாரும் சிரேஷ்டமான ரட்சகன் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவரிடத்திலே நீங்கள் செல்லுங்கள் என்று. யாரெல்லாம் பலஹீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நாங்கள் பாக்கியம் செய்ய விரும்புகிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அக்கிரமக்கார ஆட்சியாளர்களை ஒழிப்பதற்கான ஒரு போராட்டத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து பிரதேசத்திலே மேற்கொண்டார்கள் என்றும், அதற்கு பிறகு ஃபிரௌன் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றும் சூரத்துல் கசஸ் போன்ற குர்ஆனுடைய அத்தியாயங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எனவே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை மிக வித்தியாசமாக இருந்தது. எகிப்திலே இருந்த ஆட்சியாளர் அந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டிலே சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியாளர் கண்ணுகின்ற கனவுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த எகிப்து பிரதேசத்திலே அடுத்து வரக்கூடிய 7 வருஷங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று அங்கு தெரிய வருகிறது. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனுடைய அரசவைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே அழகான ஒரு பொருளாதார திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை நான் உங்களுக்கு செய்து காட்டுவதற்கு விரும்புகிறேன். ரப்பி ஜஅல்னி அலா கஸாயினில் அர்த், எனவே இந்த களஞ்சி எங்களுக்கு பொறுப்பாக என்னை நியமியுங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு ஆட்சியாளரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னிடத்திலே 2 வகையான குவாலிபிகேஷன்ஸ், திறமைகள், ஆற்றல்கள் இருக்கின்றன, எனவே எனக்கு நிதி மந்திரி பதவியை தாருங்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு ஆட்சியாளரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள், கோரிக்கை விடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த நாட்டு ஆட்சியாளன், அந்த எகிப்து பிரதேசத்திலே இருந்த ராஜா அவர்களை அந்த நிதி மந்திரி பதவிக்கு பொறுப்பாக நியமிப்பதாகவும், அதற்கு பிறகு அவர்கள் அந்த நாட்டிலே எதிர்கொள்ளப்பட இருந்த மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தையும் பட்டினியையும் தவிர்ப்பதற்கான அழகான ஒரு பொருளாதார திட்டத்தை முன்வைத்ததாகவும் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். சூரா யூசுஃபிலே அல்லாஹு தஆலா இந்த சம்பவங்களை எல்லாம் சுவைபட மிகவும் கவர்ச்சியாக எங்களுக்கு தருகிறான். நாம் ஓத வேண்டிய குர்ஆனுடைய சூராக்களாகவும் அத்தியாயங்களாகவும் வசனங்களாகவும் அவை காணப்படுகின்றன. எனவே இஸ்லாமிய போராளிகள், இஸ்லாமிய இந்த நபிமார்கள், இவர்களுடைய வரலாறு அரசியலுக்கு அப்பால் பட்டது அல்ல. நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு அருமையான ஆட்சியை ஸ்தாபிக்கிறார்கள். அங்கு யூதர்களுக்கும், அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கும், அங்கிருந்த சிலை வணங்கக்கூடிய ஏனைய சிறுபான்மை முஷ்ரிக்குகளுக்கும் அவர்கள் வழங்குகின்ற ஒப்பந்தம் மீசாக்குல் மதீனா என்று சொல்லப்படுகிறது. மதீனா கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள். அதிலே சிறுபான்மையினருக்கான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, அவர்கள் எப்படி மதீனாவிலே வாழ வேண்டும் என்று அருமையான ஒரு திட்டத்தை அவர்கள் போட்டுக் கொடுக்கிறார்கள். அங்கு ஒரு அழகான பொருளாதார திட்டம், சமூகவியல் ஒழுங்கு, அரசியல் ஒழுங்கெல்லாம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஹலீஃபாக்கள் நான்கு பேரும் மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் பைஅத்து செய்தார்கள். அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே பைத்துல் மாலை வைத்திருந்தார்கள், சிறை கூடங்களை வைத்திருந்தார்கள். கைதிகள் அங்கு அடைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஏன் குற்றவாளிகள் குற்றங்களை இழைத்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களையும் நாங்கள் மதீனாவிலே பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். அதிலே சமூகவியல் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அரசியல் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது, அநீதியையும் அக்கிரமத்தையும் எப்படி ஒரு மனிதன் எதிர்கொள்ள வேண்டும் என்று விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். அதனை முழுமையாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒருவர் அரசியலோடு சம்பந்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஏன் சம்பந்தப்பட வேண்டும்? சுயநலனுக்காக வேண்டியா? நிச்சயமாக அப்படி அல்ல. உலகத்திலே ஒரு பொருளாதார சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு, உலகத்திலே இருக்கின்ற அராஜகத்தையும் அக்கிரமத்தையும் அடக்குமுறையையும் இல்லாமலாக்கி நீதியான நியாயமான ஒரு சமூக அமைப்பை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அரசியலிலே ஒரு முஸ்லீம் சம்பந்தப்படுவான். நபிமார்கள் அப்படித்தான் சம்பந்தப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்டது தனக்கென்று ஒரு அமைச்சர் புறவியை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முன்னால் வந்து மலர் மாலைகளை போட்டுக்கொண்டு கை அசைத்துக் கொண்டு மக்களையெல்லாம் சுரண்டி மக்களையெல்லாம் ஏமாற்றி வாழ்வதற்கல்ல, தங்களை அழித்துத்தான் அவர்கள் சமுதாயத்தை பார்த்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து வஃபாத் ஆகின்ற பொழுது அந்த மதீனா பூமியிலே இருந்த மிகப்பெரிய ஜனாதிபதியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மௌத்தாகின்ற பொழுது அவர்களிடத்திலே இருந்த ஒரே ஒரு சொத்து என்ன? எதுவுமே கிடையாது. அவர்களுடைய கேடயம் கூட ஒரு யூதரிடத்திலே அடகு வைக்கப்பட்டதாகத்தான் இருந்தது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆட்சியை செய்தார்கள் தான், ஆனால் துனியா அவர்களுடைய நோக்கமாக இருக்கவில்லை. துனியாவை அல்லாஹு தஆலாவிடத்திலே ஒப்படைத்து விட்டு இந்த உலகத்திலே மக்களுடைய விமோசனத்திற்காக வேண்டி போராடிய அந்த உத்தமர்களாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்கின்றோமே தவிர, அரசியலை எடுத்துக்கொண்டு விளையாடியவர்களாகவோ சுயநலத்திற்காக வேண்டி அதனை பயன்படுத்தியவர்களாகவோ நாங்கள் அவர்களை காண முடியாது. அல்லாஹு தஆலா ஆட்சியை ஆட்சியாளர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமு ஸலா வஆதவு ஸகா வஅமரு பில் மஅரூஃப் வநஹவு அனில் முன்கர். நாங்கள் அவர்களுக்கு பூமியிலே அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் என்று இந்த ஆட்சியாளர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறான். அதுதான் சிறந்த முன்மாதிரியான ஆட்சி, நாற்றமில்லாத ஆட்சி, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஆட்சி, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு உள்ள ஆட்சி. அப்படியான ஒரு ஆட்சியோடு தான் ஒரு முஸ்லீம் சம்பந்தப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வருகிறார் என்றால் அவரிடத்திலே இருக்க வேண்டிய தகைமைகளை பற்றி இஸ்லாம் அதிகமாக பேசியிருக்கிறது. அவரிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகைமை அவர் சமூக அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். சமூகத்தில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும், இவர் நல்ல ஒரு மனிதர், இவரால் சாதிக்க முடியும் என்று சொல்ல வேண்டும். அந்த எகிப்து நாட்டிலே இருந்த ஆட்சியாளர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் இருந்து வெளியே எடுத்துக் கொண்டு வந்து தன்னுடைய ராஜபட்டையிலே தன்னுடைய அந்த அரசவையிலே முன்னால் நிறுத்தி சொல்கிறார், காலல் மலிக் ஏதுனி பிஹி அஸ்தக்லிசுஹு நஃப்ஸி ஃபலம்மா கல்லமஹு கால இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன். ஆட்சியாளராக ஒரு நிதி மந்திரியாக ஒரு கஜானாக்களுக்கு பொறுப்பாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நிலைநிறுத்துவதற்கு முன்னால் விண்ணப்பம் செய்வதற்கு முன்னால் அந்த அரசனுடைய மனதிலே இடம் பிடிக்கிறார்கள். அந்த அரசன் சொல்லுகிறான், இதோ சிறையில் இருக்கின்ற அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள், நான் எனக்கு நெருக்கமானவராக அவரை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரோடு அவர் பேசிய பொழுது நிச்சயமாக நீங்கள் இன்று எங்களுக்கு முன்னிலையிலே மிகவும் அந்தஸ்துள்ளவராகவும் நம்பிக்கை நாணயமானவராகவும் இருக்கிறீர்கள் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த நாட்டு அரசன் சொல்லுவதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இரண்டு வகையான பண்புகள் ஒரு ஆட்சியாளராக ஒருவர் வருவதற்கு முன்னால் தேவை என்று இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. முதலாவது சமூக அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். இரண்டாவது நம்பிக்கை நாணயமானவராக இருக்க வேண்டும். ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, களவெடுப்பது, வஞ்சகம் செய்வது, மோத விடுவது, இது போன்ற பண்பெல்லாம் அவரிடத்திலே இருக்கக்கூடாது. அவர் சமூக அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும். சமூகத்திலே சென்று அவர் எவ்வளவு தான் பிரச்சாரம் செய்தாலும் அவரை பற்றி சமூகம் சொல்ல வேண்டும், இவர் நல்லவர் தான் என்று சமூகம் சொல்ல வேண்டும். சமூக அங்கீகாரம் என்பது மிக முக்கியம். உள்ளங்களிலே வாழ வேண்டும் அந்த ஆட்சியாளர். மனிதர்களுடைய அபிமானத்தை வென்றவராக இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு தான் பிரச்சாரத்திலே குறைபாடு உள்ளவராக இருந்தாலும் அவர் நல்லவரா கெட்டவரா என்று அந்த மனித சமுதாயத்திலே இருப்பவர்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அவர் சமுதாயத்தின் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா கடைசி வசனங்களிலே சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா மிக சிறந்த ஒரு ஆட்சியாளராக இந்த உலகத்திலே இருந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான், உங்களிடத்திலே இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தூதுவர் என்றால், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். குடிமக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது ஆட்சியாளருக்கு தூக்கம் போகக்கூடாது. ஆட்சியாளரும் சேர்ந்து கண்ணீர் விட வேண்டும். குடிமக்களில் ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளருக்கு தேவைப்படக்கூடிய பண்பு. அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், உங்களுடைய விடயமாக அவர் மிகவும் அக்கறையாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார். மனித சமுதாயத்தின் உயர்ச்சி தான் அவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். மனித சமுதாயம் கவலைப்படுகின்ற பொழுது, பொருளாதார ரீதியாக கீழே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் உட்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த ஆட்சியாளர் அதனை மிகவும் ஆழமாக தன்னுடைய உள்ளத்தால் ஃபீல் பண்ணக்கூடியவராக உணரக்கூடியவராக இருக்க வேண்டும். பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மனித சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறையும் அன்பும் கொண்டவராக அவர் இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே எங்களுக்கு மத்தியிலிருந்து யார் அரசியல் செய்ய சென்றாலும், அவர் முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், அவர் எதற்காக வேண்டி போகிறார், அவருடைய பண்புகள், அவருடைய தகைமைகள், அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்று இருக்கின்ற நிலை அப்படி இருக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, வாக்காளர்கள் மாத்திரமல்ல, இந்த வாக்குகளை கேட்டு வருகின்ற அபேட்சகர்களும் கூட எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தை இலங்கையை பொறுத்தவரையிலே கடந்து கொண்டிருக்கிறோம். இலங்கை நாட்டின் தலைவிதி இதற்கு பிறகு எப்படி அமையப் போகிறது என்பது சம்பந்தமாக பலரும் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த நாட்டிலே எத்தனையோ வகையான தேர்தல்கள் வந்து சென்றிருக்கலாம். ஆனால் எதிர்வரக்கூடிய தேர்தல் சம்பந்தமாக பலரும் தங்களுடைய தலைகளை உடைத்துக் கொண்டு சார்பாகவும் எதிராகவும் பேசக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்காளர்களாகிய எம் அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. தூரநோக்கோடு யோசிக்க வேண்டும், பக்க சார்பில்லாமல் யோசிக்க வேண்டும், துவேஷங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு யோசிக்க வேண்டும், சுய நலன்களை எல்லாம் காலுக்கு கீழால் போட்டு விட்டு யோசிக்க வேண்டும், என்னுடைய நலனா இந்த நாட்டு நலனா என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். உண்மையில் வாக்களிப்பது என்பது சாட்சியம் சொல்வதாகும், சாட்சியம் சொல்வதாகும். வாக்களிப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம். பொருத்தமான ஆட்சியாளர் யார் என்பதை தெரிவு செய்வதற்காக வேண்டி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் 17 வயதை கடந்துவிட்டால் ஒரு உரிமை தரப்படுகிறது, வாக்குரிமை என்று அதனை சொல்கிறோம். நீங்கள் பொருத்தமான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அந்த வாக்காளர் அட்டையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது, மிகவும் பொருத்தமானவர் யார் என்று தெரிவு செய்வது எப்படி என்ற பிரச்சனை இருக்கிறது. அதனை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும்? எனக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் தொழில் தந்திருக்கிறார், எனவே நான் அவருக்கு வாக்களிக்கிறேன். எனது குடும்பத்திலே இருக்கின்ற ஒருவருக்கு அவர் ஏற்றிறக்குமதி செய்வதற்கான அங்கீகாரத்தை தந்திருக்கிறார், எனவே நான் வாக்களிக்கிறேன் என்றெல்லாம் சுயநல அடிப்படையில் யோசிக்காமல், தேசிய ரீதியிலே இலங்கையில் இருக்கின்ற எல்லா இனங்களுக்கும் பொதுவான அடிப்படையில் எமது சிந்தனைகளும் அளவீடுகளும் மதிப்பீடுகளும் அமைய வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். இதனை கவனமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்த வண்ணமாக அவர்கள் தங்களுடைய பயானை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்திலே சாய்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அக்பரில் கபாயிர், உங்களுக்கு மிகப்பெரிய பாவங்களிலே பாவங்கள் எவை என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். மூன்று வகையான பாவங்களை பற்றி சொல்கிறார்கள். முதலாவது பாவம் அல்லாஹு தாலாவுக்கு ஷிருக்கு வைப்பது, மிகப்பெரிய பாவம். இரண்டாவது பாவம் தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது, அவர்களுக்கு துன்புறுத்தல் செய்வது, பெரும்பாவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பாவம். மூன்றாவது பாவம் பொய் சாட்சியம் சொல்வது என்று அவர்கள் மூன்றாவது அந்த பாவத்தை பற்றி சொன்ன சந்தர்ப்பத்திலே சாய்ந்து கொண்டிருந்த அவர்கள் நேராக அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்டது மாத்திரமல்ல, அதனை மூன்று தடவை அல்ல பல தடவை மீட்டி மீட்டி சொல்கிறார்கள். பெரும்பாவங்களுக்கு மத்தியிலே பெரும்பாவம் பொய் சாட்சியம் சொல்வது. பொய் சாட்சியம் சொல்வது அந்த விக்னஸை முறையாக பயன்படுத்தாமல் பிழையாக பயன்படுத்துவது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் நினைக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தால் நல்லமே என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மூன்றாவது விஷயத்தை மீட்டி மீட்டி பல தடவை சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. பொய் சாட்சியம் சொல்வது, வாக்களிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பொருத்தமில்லாத ஒருவருக்கு உங்களுடைய வாக்கை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் அது பொய் சாட்சியம் சொல்வதாகும், அது ஒரு பெரும்பாவமாகும். காரணம், நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சியாளரை தீர்மானிப்பதாக அமையும், அவரை இன்னும் பலப்படுத்துவதாக அமையும். ஒரு பொருத்தமான ஒருவர் பொருத்தமில்லாத ஒருவரை பொருத்தமானவர் என்று கருதி நீங்கள் வாக்களித்தால் அவர் அதற்கு பிறகு செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பங்குதாரர்களாக ஜவாபுதாரிகளாக மாற வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனை பற்றி நீங்கள் சிபார்சு செய்கிறீர்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யாராவது ஒருவர் நல்ல முறையிலே சிபார்சு செய்கிறாரோ அந்த சிபார்சினுடைய பங்கு அவருக்கு இருக்கிறது. கெட்ட சிபாரிசை ஒருவர் செய்தால் அவருக்கு அதிலும் பங்கு இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, நாங்கள் நன்றாகவே கெட்டவர் மோசமானவர் பொருத்தமில்லாத ஒருவர் என்று ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டும் அவருக்கு வாக்களிக்கிறோம் என்றால், அவர் தெரிவு செய்யப்படுவோம் என்று பேசிக்கொண்டு திரிகிறோம் என்றால், நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய அநியாயம் சின்ன அநியாயம் அல்ல, அக்பருல் கபாயிர், மிகப்பெரிய பாவங்களிலே ஒரு பாவமாக அது இருக்கிறது என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எதுவரும் தேர்தலிலே குறிப்பாக இலங்கையில் இருக்கின்ற அனைவரும் வாக்கை அளிப்பதற்கு மும்முரமாக ஈடுபட வேண்டும். ஒரு முஸ்லிம் வாக்களிப்பதற்காக வேண்டி சாட்சியம் சொல்வதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் அவன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே வரக்கூடிய கடனோடு தொடர்பான வசனத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்கிறான், லா யஅப ஷுஹதா இதா மா துஉ வலா தக்துமு ஷஹாதா வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்புஹு. நீங்கள் சாட்சியம் அளிப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம். லா யஅப ஷுஹதா இதா மா துஉ, சாட்சியாளர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அதற்கு பின் வாங்க வேண்டாம். அதே நேரம் சாட்சியத்தை நீங்கள் மறைக்கவும் வேண்டாம். யாரெல்லாம் சாட்சியத்தை மறைக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளம் பாவம் செய்கின்றது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய அந்த தேர்தல் தினத்திலே நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிகவும் பணிவான ஒரு கட்டளையை போட விரும்புகிறோம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் தேசிய சூரா சபையும் அண்மையிலே வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ அறிக்கைகளில் இந்த விஷயம் மிக தெளிவாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த வரலாற்று தேர்தலிலே கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். யார் பொருத்தமானவர் என்பது அல்ல இங்க உள்ள பிரச்சனை, அது இரண்டாவது விஷயம். முதலாவது, எங்களுடைய இந்த வாக்குரிமையை நேரகாலத்தோடு சென்று அளிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். நோயாளர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அதே நேரம் அங்கவீனர்களாக இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கிறார்களோ வீட்டில் அவர்கள் அனைவரையும் வாக்களிப்பு நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் ஊர் ஊராக கட்டாயம் மேற்கொள்ளப்பட வேண்டும். காரணம், இது ஒரு சாட்சியம் சொல்லுகின்ற சந்தர்ப்பம். சாட்சியத்துக்காக வேண்டி நாங்கள் அழைக்கப்படுகிறோம். பொருத்தமானவர் இருப்பவர்களுக்குள் பொருத்தமானவர் யார் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அந்த வரலாற்று கடமையை நாங்கள் ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முழு முஸ்லிம் சமுதாயம் விடுக்கின்ற ஒரு கட்டளையாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எனவே சகோதரர்களே, அன்றைய தினத்திலே எமது தொழில்களுக்கு போவதற்கு முன்னால், ஏனைய கர்மங்களை செய்வதற்கு முன்னால், நேரகாலத்தோடு இந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று அனைவரும் அமைதியாக சாந்தமாக இந்த உரிமையை பிரயோகிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். மற்றவர்களையும் அதற்காக வேண்டி ஈடுபடுத்த வேண்டும் என்று மிகவும் பண்பாகவும் பணிவாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதுதான், இன்றைய காலகட்டத்திலே எமது இளைஞர்களும் ஏன் பெரியவர்களும் கூட தங்களுடைய கால நேரங்களை மிக அதிகமாக இந்த விஷயங்களை பேசுவதிலே தான் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அவன் உழைக்க வேண்டும், அவன் தாவா பணியில் ஈடுபட வேண்டும், கல்வி பணியில் ஈடுபட வேண்டும், சமூக பணியில் ஈடுபட வேண்டும். அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது 24 மணித்தியாலத்தையும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இமெயிலிலும் மட்டுமன்றான டெலிகிராம் போன்ற இந்த சோசியல் மீடியாவிலும் எமது இளைஞர்களும் எமது யுவதிகளும் ஏனையவர்களும் கழித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். சொல்ல வந்தாலும் அதுதான் சிந்தனை என்றால் நிச்சயமாக நாங்கள் அத்துமீறிவிட்டோம் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. கட்டாயம் பேச வேண்டும், கட்டாயம் விவாதித்துக் கொள்ள வேண்டும், கட்டாயம் விஷயங்களை நாங்கள் பேசத்தான் வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் ஆணித்தரமாக நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அடுத்த விஷயம், நாம் முஸ்லீம் என்ற வகையிலே எமது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹு தஆலாவால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பலர் பேஸ்புக்குகளிலே போடுகின்ற கொமெண்ட்ஸுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்கள் தங்களுடைய பெயரிலே எழுகின்ற அந்த கொமெண்ட்ஸுகள் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. சிலர் அம்மனமான தூசணமான வார்த்தைகளை கூட பிரயோகிக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு ஆட்சியாளர் விருப்பமில்லை என்றால் அந்த ஆட்சியாளர் மீது உள்ள எங்களுடைய வெறுப்பை காட்டுவதற்கு அபாண்டம் சுமத்த முடியாது, பொய் பேச முடியாது, அவரை பற்றி தூசணமான வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது. நாம் ஷேர் பண்ணுகின்ற அந்த போட்டோக்களிலே மிகவும் அவலட்சணமான மிகவும் அம்மனமான போட்டோக்கள் கூட முஸ்லீம்களுடைய இந்த ஷேர்களிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் நிதானம் இழக்கக்கூடாது, அவன் அம்மனம் பேசக்கூடாது, அபாண்டம் சுமத்தக்கூடாது, தனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. மின் ஹஸ்னி இஸ்லாமில் மரை தர்குஹு மாலா யஅனீஹி. ஒரு முஸ்லீமுடைய சிறந்த இஸ்லாம் என்னவென்றால் தனக்கு சம்பந்தம் இல்லாததை விட்டுவிடுவது என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குறிப்பாக சோசியல் மீடியாக்களிலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற இளைஞர்கள் மிக கவனமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் பணிவாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாலும் தேர்தல் தினத்திலும் தேர்தலுக்கு அப்பாலும் சில நேரங்களில் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், வன்முறையான சம்பவங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் மிகவும் சிறப்பான முறையிலே இது நடந்து முடிய வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் அடிக்கடி துவா செய்து கொள்ள வேண்டும். எமது சக்திக்கு அப்பால் சில விஷயங்கள் நடக்கலாம், அவற்றை பற்றி அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்வி கேட்க மாட்டான். இருந்தாலும் கூட நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யாராவது எங்களை வன்முறைகளுக்கு அழைத்தாலும் வன்முறைகளோடு நாங்கள் சம்பந்தப்பட்டு விடக்கூடாது. நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்கிறோம், பலகீனப்பட்டவர்களாக வாழ்கிறோம். முஸ்லிம் கிராமங்கள் நில தொடர்பற்ற கிராமங்களாக இந்த நாட்டிலே இருக்கிறது. நாம் கல்வி ரீதியாக பின்னடைந்திருக்கிறோம், ஒற்றுமை இழந்தவர்களாக இருக்கிறோம். இவன் ஆன்மீக பலம் மிகவும் பலகீனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் கண்ணு முகம் போன போக்கில் எல்லாம் நடப்போமாக இருந்தால், நாம் நினைத்ததை எல்லாம் செய்ய ஆரம்பிப்போமாக இருந்தால், நாம் நிச்சயமாக கடுமையாக நசுக்கப்படுவோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே எந்த நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு விடுக்கப்படக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது மிக அழகிய வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும் என்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாங்கள் பணிவாக அழைப்பு விடுக்கின்றோம். அருமை சகோதரர்களே, எனவே மண்முறைகளில் நாட்டம் கொள்ளக்கூடாது. குறிப்பாக தேர்தல் தினத்திலே இந்த பாதைகளிலே அனாவசியமாக நடந்து செல்வதையும், கூட்டம் கூட்டமாக இருந்து கதைத்துக் கொண்டிருப்பதையும், மற்றவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டும் வகையில் வெற்றியை கொண்டாடுவதையும் முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எமது பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், அதுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். நாம் எல்லோரும் பலகீனர்கள், எல்லா வகையிலும் நாங்கள் பலகீனர்களாக இருக்கிறோம், சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும். எனவே அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், யார் இந்த நாட்டுக்கு மிக பொருத்தமானவர் என்று நீ கருதுகிறாயோ அவருக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக, அவருடைய பாதங்களை பலப்படுத்துவாயாக என்று சொல்ல வேண்டுமே தவிர வேறு அடிப்படையில் எமது துஆக்கள் அமையக்கூடாது. அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும், யாருடைய கரங்கள் இருந்து அந்த ஆட்சியை பறிக்க வேண்டும் என்று. அவன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான், மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்திலே நாங்கள் தஞ்சம் கோர வேண்டும். எங்களால் இயலுமான சகல முயற்சிகளையும் செய்ய வேண்டும். வாக்களிக்க போக வேண்டும், வாக்களிக்க தூண்ட வேண்டும், பொறுமையாக நடக்க வேண்டும், வன்முறைகளை தவிர்க்க வேண்டும், எப்போதும் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாட்டோடும் நடக்க வேண்டும், நாட்டின் சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இவையெல்லாம் நாங்கள் செய்துவிட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே சென்று முறைப்பட வேண்டும். எமது தஹஜ்ஜுடைய தொழுகைகளை நாங்கள் இதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால் அந்த துஆக்களை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பற்றுக்கோடு எங்களுடைய ரப்பாகத்தான் இருக்கின்றான். அவனிடத்திலே கண்ணீர் மல்கி கேட்க வேண்டும். நாம் எப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருந்தோமோ அந்த சூழ்நிலைகள் மீண்டும் வரக்கூடாது என்று அந்த ரப்பிடத்திலே அடிக்கடி நாங்கள் கேட்க வேண்டும். இது எமது கடமையாக இருக்கிறது. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இலங்கைக்கும் சுபீட்சமான ஒரு எதிர்காலத்தை நீ தருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மஸ்ஜிதிலே இருந்து நாங்கள் கேட்கிறோம், இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே கேட்கின்றோம், எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பலகீனர்களாக இருந்து கேட்கிறோம், உன்னுடைய கையில் தான் முழு ஆட்சியும் இருக்கிறது. யா அல்லாஹ், நீ பொருத்தமானவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், பொருத்தமானவர்களிடம் இருந்து நீ பறித்து எடுப்பாயா அல்லாஹ். யாரெல்லாம் பொருத்தமற்றவர்கள் என்று நீ கருதுகிறாயோ அவர்களிடமிருந்து இந்த ஆட்சியை நீ பறிப்பாயாக, யாருக்கு கொடுக்க விரும்புகிறாயோ அவர்களுக்கு நீ பலத்தை கொடுப்பாயாக. அந்த வகையில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரதேசங்களில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் இருக்கின்ற முஸ்லீம்களை நீ பாதுகாப்பாயாக, எல்லா சமுதாயங்களையும் பாதுகாப்பாயாக, அவர்களுடைய உள்ளங்களிலே அன்பையும் இரக்கத்தையும் நீ விதைப்பாயாக, முஸ்லீம்களை பற்றி முஸ்லீம் அல்லாஹ்வுடைய உள்ளங்களில் இருக்கின்ற பகையையும் வெறுப்பையும் இல்லாமலாக்குவாயாக. சௌஜன்யமான சமத்துவமான ஒரு நாடு இந்த நாட்டிலே நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு நீ பங்களிப்பு செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே நீ எங்களுடைய கலிமாவை வரவழைப்பாயாக. நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற உயர்தரமான அந்த சுவர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்